الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو نشاء لطمسنا على اعينهم فَاسْتَبَقُوا الصِّرَاطَ فَأَنَّى يُبْصِرُونَ وَلَوْ نَشَاءُ لَمَسَخْنَاهُمْ عَلَى مَكَانَتِهِمْ فَمَا اسْتَطَاعُوا مُضِيًّا وَلَا يَرْجِعُونَ وَمَن نُّعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلوم أهلت يلنام بديت عاند هند ذكرى يهي ويونان الله ورمدك بردتاند صلوات سلام نم ويرك ويرانا ويرنم ميلانا கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முறித்தாவதாக என்று அல்லாஹுவினிடத்திலே இரு கரத்தையும் ஏந்தி பிரார்த்தித்தவனாக அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் அனுக்கிரகத்தின் காரணமாக அவனுடைய கிருபையின் காரணமாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை படிக்க அதை புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக ரப்பே இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய் உன்னுடைய வாசகங்களை கேட்க வைத்தாய் புரிய வைத்தாய் வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்தாய் இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது இந்த வாய்ப்பை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே நாங்கள் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக எங்களுடைய தாய் தந்தையர்களை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் முழுமையாக வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமா சொன்னவர்களாக யாருக்கும் எந்த கடன் பாக்கியும் இல்லாதவர்களாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நல்ல மக்களாக பிரிகிற நசீபை யா அல்லாஹ் உலகத்திலே உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் நீ தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை எதையெல்லாம் உன்னுடைய வேதத்திலே நாங்கள் தொடர்ந்து படித்தோமோ ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக சுவனத்தினுடைய வாழ்க்கையாக யா அல்லாஹ் நீ அமைத்து தருவாயாக யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் மக்கள் எல்லாம் அமளிகளில் இருக்கிற போது பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் நாளை சுவனபதியில் நபிமார்களோடும் சித்தீகின்களோடும் சுகதாக்களோடும் ஒன்றாக இருக்கிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களையும் சேர்த்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த காலத்திலே வாழுகிற வாலிபர்களை சாலிகீன்களாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் வாலிப பெண்களை யா அல்லாஹ் சாலிஹாத்துகளாக உனக்கு பொருத்தம் மிக்கவர்களாக கற்பொழுக்கம் உள்ளவர்களாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் அத்துணை பேரையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் இந்த இடங்களிலே சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய மன்னரைகளை இன்னும் இந்த குரானுக்காக வேண்டி எத்தனை இமாம்கள் இது நாள் வரை பெருமானாருடைய காலத்திலிருந்து உழைத்தார்களோ அத்துணை பேருடைய மன்னரைகளையும் சிவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையாக நீ ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாக்களை கியாமத்து நாள் வரை உயர்த்தி கொண்டே இருப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை இது போன்ற குரானுடைய ஹதீஸினுடைய மஜ்லிஸுகள் தொடர்ந்து எங்களுடைய காதுகளில் விடுவதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக கண்ணியத்திற்குரியவர்களே சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை அல்லாஹுவினுடைய அருளால் கிட்டத்தட்ட ஒரு 70-75 வாரமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவினுடைய அருளினால் ஒரு 80-90 மணி நேரம் அதை கேட்கிற பாக்கியத்தை, அல்லாஹுவினுடைய அந்த செய்திகளை காதில் வாங்குகிற நேமத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார். அந்த அல்லாஹுவுக்கு மனப்பூர்வமாக நம்முடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்தவர்களாக, கடந்த வாரத்திலே சூரா யாசினுடைய ஜூஸாக இருக்கிற சூரா யாசினிலே இறைவன் விரும்புகிற அந்த முழு சூராவும் எந்த செய்தியை சொல்ல விரும்புகிறதோ அந்த செய்தியை குறித்தான தகவல்களை அந்த கடைசி ஆயத்துகளிலே அல்லாஹு சொன்ன செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொன்னார், நாம் நாடினால் உங்களுடைய கண்களை நாம் போக்கியிருப்போம். அல்லாஹு சொல்லுகிறான், நீங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்ய செய்ய உங்களுடைய கண்கள் போக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள்? நாளை கியாமத்தில் உங்களுக்கு எதிராக உங்களுடைய கரங்கள் உங்களுடைய உடல் முழுக்க உங்களுக்கு சாட்சி சொல்லுமே, அந்த நேரம் இந்த உலகத்திலும் வரலாம். நம்மால் ஏற்படுத்த முடியும், நம்முடைய குதிரத்துகள் என்ன, நாம் யார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதற்கு சான்றாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொன்னான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹு சொன்னான், லவ் நஷா உல மசஃனாகும், ஏதோ ஒரு பகுதியை மட்டும் உங்கள்டேந்து எடுத்துடலாம் அப்படின்னு இல்ல, உங்களை முழுக்க முழுக்கவே அப்படியே சிலைகளாக ஆக்குவதற்கும் நாம் சக்தி பெற்றவர்கள். உங்களுடைய காலை அந்த இடத்திலே அதை விட்டு நகராத அளவுக்கு பிடித்து வைப்பதற்கும் நாம் சக்தி பெற்றவர்கள். எதனாலைக்கு நம்ம வந்து சொல்ல சொன்ன உடனே அல்லாட்ட நம்மளுடைய பேச்சால தப்பிச்சுக்கலாம், நம்முடைய லாஜிக், நம்ம எவ்வளவு பேர்கிட்ட வியாபாரத்துல பேசியிருக்கோம், எத்தனை பேரை நம்ம மடக்கியிருக்கோம், இதே மாதிரி நாளைக்கு அல்லாஹை மடக்கிட முடியாதா என்ற உங்களுடைய பாச்சாக்கள் அல்லாஹ்விடத்திலே பழிக்காது. அவன் உங்களை படைத்தவன், உங்களுடைய பெற்றோர்களை படைத்தவன், உங்களுடைய மூதாதையர்களை படைத்தவன், உங்களை விட மிஞ்சி பேசியவர்களையும் அவன்தான் படைத்தான். ஆக படைத்ததோடு மட்டுமல்ல, இந்த குதிரத்துகளை அவன்தான் தந்திருக்கிறான். உங்களுடைய கண்ணாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், அத்துணை பாகங்களையும் தந்தவன் அவனே. ஆக நீங்கள் போன இடத்திலே நீங்கள் பாவம் செய்கிற நிலையில் உங்களை பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்று அல்லாஹு கேட்டார். அதுல இமாம்கள் எழுதும் போது ஒரு செய்தியை சொல்றாங்க, லவ் நஷா உல மசஹ்னாஹும் அலா மகானத்திஹி வி வில் மேக் தம் அஸ் எ ஸ்டாச்சு. அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், அவர்களை அப்படியே சிலைகளாக ஆக்கியிருந்தால் நாளை அப்படியே கொண்டு வருகிற போது அவர்கள் செய்கிற பாவத்தோடு அவர்கள் இங்கே வருவார். எப்படி கையும் களவுமாக பிடிப்பட்டார் அப்படின்னு சொல்றது மாதிரி எல்லாம் சொல்றான், அப்படியே உங்களை சிலைகளாக ஆக்கி கொண்டு வருவதற்கு நாம் முழுக்க முழுக்க சக்தி பெற்றவர்கள். இல்லா மக்கான் அலா மக்கானத்தையும் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. போன தடவை சொல்லும் போது சொன்னேன், நீங்கள் அந்த எந்த இடத்தில் பாவம் செய்கிறீர்களோ அந்த இடத்தோடு கொண்டு வர முடியும், நீங்கள் எந்த நிலையில் பாவம் செய்கிறீர்களோ அந்த நிலையோடும் கொண்டு வர முடியும். வெறும் இடம் மட்டுமல்ல, உங்களுடைய மனோநிலை. பாவம் செய்யறது அப்படிங்கிறது வெறும் செயல்பாடுகளால் மட்டும் முடிகிற காரியம் அல்ல. கிதாபுகள்ல எழுதும் போது அழகா எழுதுவாங்க, ஒருத்தர் ரெண்டு சகோதரர்கள், ஒருத்தர் வந்து இபாதத்தில் இருந்தார், பனி இஸ்ராயலுடைய காலத்தில் நடக்கிற சம்பவமாக எழுதப்படுகிற செய்தி, ஒருத்தர் இபாதத்திலே இருந்தார், இன்னொருத்தர் வெளியே போய் தொழில் அங்க எங்கன்னு போயிட்டார். இவருக்கு இபாதத்திலே இருந்தவருக்கு ஒரே ஆசை, அந்த தம்பி எப்படி போயிட்டான், இவ்வளவு அவன் பிசினஸ் பண்ணி இப்பெல்லாம் எப்படி இருப்பான், ரொம்ப உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சகோதரருக்கு ஒரே நஷ்டம், நம்ம சகோதரர் இப்படி இபாதத்துகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அநியாயமாக நாம் மட்டும் இப்படி உலகத்திலே இருக்கிறோமே என்று ரெண்டு பேரும் இறக்கிற நிலை வருகிறது. அல்லாஹ் அவருடைய நிலையை அவருக்கு காட்டுகிறார், எவர் பள்ளியிலே இருந்தாரோ அவர் நரகவாதி ஆகிறார், எவர் கடைத்தெருவிலே இருந்தாரோ அவர் சொர்க்கவாதியாக ஆகிறார். அப்ப இவர் வாதிடுகிறார் அந்த மலக்கிடத்திலே, யாருல்லா அந்த மலக்கே இது என்ன நியாயம். அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹுதான் சொன்னான், உன்னுடைய மனமெல்லாம் விவாதத்தில் லயிக்கவில்லை, வெளியே இருந்தது, பார்க்கறதுக்கு உலகத்துக்காக வேண்டி நடிச்ச நடிப்புகள் அல்லாஹவரிடத்திலே எடுபடாது. அவனிடத்திலே உங்களுடைய அந்தரங்கம் எல்லாம் திறந்த விஷயம். அல்லாஹ் சொல்லுவான், உங்களிடம் உங்களுடைய மறைவுகள் அவனுக்கு மறைவுகள் அல்ல. யாலம் மாபி சுதூர், உங்களுடைய மனதிலே போட்டு நீங்கள் புதைத்து புதைத்து யாருக்கும் தெரியக்கூடாது என்று வரைத்து வைத்திருக்கிற அத்தனை ரகசியங்களும் அவனுக்கு ஓபன் தானே. அப்போ அதை யாரிடத்தில், அந்த சகோதரர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவர் தானும் இப்படி வந்து விட வேண்டும் என்கிற ஆசைப்பட்டதனால் அல்லாஹ் அந்த நீயத்திற்கு கொடுத்த கூலி. அப்போ யாரையும் வெளியரங்கத்தை வைத்து முடிவு செய்கிற உரிமை நமக்கு கிடையாது. அப்படி இல்லை அப்படிங்கறதுனால நம்ம அதுக்கு மாற்றமா இருந்துக்கோம் அப்படிங்கறதும் கிடையாது. வெளிரங்கத்துல அதற்கும் ஒரு அளவுகோலை இறைவன் வைத்திருக்கிறார். சாராயக்கடையில போய் நின்று நான் நல்லா தான் சர்பத்தான் குடிப்பேன் இல்ல, பார்வைகள் மாறும். அப்ப அந்த மாதிரி இரங்கலை மக்காரி இத்தகு மக்காரி அத்துகம் பெருமானார் சொல்லுவார்கள், இங்கெல்லாம் சந்தேகமான இடங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு மூமினுக்குன்னு ஒரு தரஜா இருக்கு. He has some status. அல்லாஹ் அவனுக்கு தந்து வைத்த தரஜாக்களை அவனை கிழித்துக் கொள்வதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் அவன் தான் பாதுகாக்கணும். அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, முதியம் வலையும் அவர் முன்னால் போவதற்கும் சக்தி பெற மாட்டார், பின்னால் வருவதற்கும் சக்தி பெற மாட்டார். இதற்கு ஒரு இமாம் எழுதும் போது அழகா எழுதியிருந்தாங்க, தான் செய்கிற பாவத்தை துணிந்து செய்வது, அல்லது வேறொரு பெரியதொரு புதிய பாவத்தை செய்வது, அல்லது செய்கிற நிலையில் முன்னோக்கி செல்வதுன்னா புதுசா தனக்கு தெரியாத ஒரு வழியில பயணிக்கிறது, அது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு இங்கிருந்து நாம் பழக்கப்பட்டது இந்த ஊருக்குள்ள, இங்கிருந்து திருச்சி போயிட்டு வந்திருக்கோம், திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு வாங்கலாம் கோயம்புத்தூர் போவோங்கிறாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடில இருந்து கேட்பாரு, கோயம்புத்தூருக்கு எப்படி வழின்னு தெரியுமா, மேப் போட்டுக்குங்களேன் இன்டர்நெட்ல மொபைல்ல அந்த மேப் போட்டு, இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஆகும், எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு தூரத்துல போக வேண்டியிருக்கும், இவர்கிட்ட கேட்பாரு அவர்கிட்ட கேட்பாரு, கார்ல போயிடலாமா ட்ரெயின்ல போயிடலாமா, இடைகள்ல என்னென்ன ஊர்கள் எல்லாம் இருக்கு, சாப்பிடணும்னா எங்க சாப்பிடுறது, ஒரு ஊருக்கு போறது புதுசா, இது மனிதனுடைய இயற்கையான நிலை. இப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஹாஜிகள் யாருக்கெல்லாம் நசீப் ஹஜ் கிடைச்சிருக்கோ, சும்மா பார்த்தோம்னா போதும், பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் ஹஜ் கிடைச்சிருக்கு, நல்லபடியா இருக்கு, துவா செய்யுங்க. நீங்க போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போனீங்களா, அங்க என்னெல்லாம் நடந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம், எப்படி எல்லாம் அங்க சிரமம் இருந்தது, அல்ல எங்க அம்சம். இது வந்து அல்லாஹு தந்த ஒரு நிலை. ஆனா ஒருத்தர் சொந்த வீட்டுக்கு பள்ளியாசில இருந்து போகணும், எப்படி போவார், யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டா போவார், அல்லது இவ்வளவுதான் யோசிச்சுட்டு போவாரா, அவர் சொந்த ஊருக்கு திரும்புறார், யார்ட்டையும் கேட்க மாட்டார், போன் காதல் இருந்தாலும் இருவரும் கால்பாடும் நடந்துட்டே இருக்கு. நீங்க போக பழக்கம் இல்லாத பகுதிக்கு போவதாக இருந்தாலும் உங்களால முடியாது, நீங்க எப்போதும் பழகி பழகி போயிருப்பீங்க, அந்த பகுதிக்கு உங்களால போக முடியாது. ஒரு பெரிய செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தகவலாக தருகிறான், பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், இறைமறுப்பாளர்கள், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நடவடிக்கைகளை அல்லாஹு தஆலா நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும். ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல முன்னாடி வரும்போது நான் துபாயில அது சம்பந்தமா தஃப்ஸீர் செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், பனு இஸ்ராயீலர்களுடைய கூட்டம், அதை பத்தி நீண்ட நாள் தஃப்ஸீர் போயிட்டே இருந்துச்சு. 8 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி 4-3 வருஷம் இந்த பனு இஸ்ரவேலர்களை பத்தி உண்டான தஃப்ஸீர். அதுல அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் பூமியிலே சுத்தவிடப்பட்டார்கள். 40 ஆண்டு காலம் அல்லாஹ் ஒரு இடத்துல அவர்களை சுத்த வைத்தார். வரலாறுல வருகிறது, மூசா அலை இஸ்லாத்துக்கு வந்து அவர்களுக்கு நுபுவத் கொடுத்து ஃபிரௌனை அவர்களுக்கு கண் முன்னே அழிச்சு அங்கிருந்து அல்லாஹ் கூப்பிட்டு வர்றான், மூசா அலை இஸ்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. அந்த ஊரை தாண்டின உடனே இன்னொரு ஊர்ல ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை வழிபாடு நடக்குது, ஒரு கோயில் நடக்குது, அதுல விக்கிரகத்தினுடைய ஆராதனை நடக்கிறது. அதை பார்த்த உடனே கேட்டான், யா மூசா அல்லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை அல்லாஹுவை செஞ்சு தாங்களே, நாங்க வழிபடுறதுக்கு வசதியா இருக்கும்னு கேட்டான். இந்த சேட்டை எல்லாம் பண்ணதுனால அல்லாஹ் என்ன செஞ்சா, தீஹி என்ற மைதானத்துல சுத்த விட்டான். அது மொத்தமே 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான், 40 வருஷம் சுத்தினான்னு குரான் சொல்லுகிறது. 40 ஆண்டுகள் வழி கிடைக்கல. அல்லாஹ் குரானில சொல்றான், நீங்க நினைச்ச மாதிரி நீங்க நினைச்ச இடத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் அந்த அறிவையும் அந்த பூமியினுடைய விசாலத்தையும் தந்திருப்பவன் நான். எதை நீங்க பள்ளியாசலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிருங்கன்னா உங்க திறமை நம்முடைய மூளைலாம் நல்லா இருக்கு, இல்ல நம் வாகனம் வைத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையை மட்டும் கொண்டு விடாதீர்கள். 10-15 கிலோமீட்டருக்குள்ளே 40 வருஷம் ஒரு சமூகத்தை நாம் சுத்த வைத்தோம். இன்னும் வரலாறுல வருகிறது, அவங்களுடைய நபி மூசா அலை இஸ்லாம் அங்கே மௌத்து, சுத்திக்கிட்டு இருக்கும் போதே மௌத்து, ஹாரூன் அலை இஸ்லாம் மௌத்து, அவருடைய நபிமார்கள் அங்கே மௌத்தாகிறார். கடைசியாக அல்லாஹு தஆலா அதற்கு பின் வந்த ஒரு நபியின் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த பகுதியிலிருந்து வெளிப்படுகிற ஒரு உரிமையை கொடுத்தார். இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, வலா இர்ஜூன், இட் இஸ் நாட் யுவர் ஓன் ரைட்ஸ். நீங்க நினைச்சிட வேணா நம்ம நினைச்ச இடத்துக்கு எல்லாம் போறோம், நம்ம நினைச்சது மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல. உங்களுக்கு பின்னிருந்து இயக்குவோன் நான், உங்களை கொண்டு போய் அடைய வைப்பவன் நான். அப்ப நான் ரப்பு இருக்கிறான் என்கிற அந்த நினைவோடு தான் நீங்கள் பள்ளிக்கு போவதும் இருக்க வேண்டும், கடைக்கு போவதும் இருக்க வேண்டும். கடைக்கு போறது மட்டும் நம்ம திறமையில போயிடுறோம், அல்லது நம்ம திறமையில சம்பாதிச்சிடுறோம், இல்ல எத்தனையோ கடைகளை எத்தனையோ பேர் திறந்து வைத்திருக்கிறார்கள், வியாபாரங்கள் இல்லை. உங்களுக்கு ஆளை அனுப்புவது நான் எல்லாரும் சொல்லுகிறேன். என்ன நினைச்சு பாரு, ஆளு 15 பேர் வந்த உடனே அப்படியே நில குலைஞ்சு போய் மறந்து போய் அல்ல இது என்னமோ நமக்கு நம்முடைய ட்ரெண்ட், நம்முடைய பிசினஸ் ட்ரிக், நான் யாரு தெரியுமா, இதுல கிங்கு, இந்த பேச்சுகள் வேண்டாம், நான் அனுப்பி விடுறேன், நாளை காலையில நிப்பாட்டக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்கிறது. அப்ப எருஜிரூன் அப்படிங்கறத கொண்டு நீங்கள் திரும்புகிற பகுதியெல்லாம் உங்களுக்கு எப்போதும் அலூஃபாக, உங்களுடைய யூஸ்ஃபுல் ஏரியாவாக, அல்லது உங்களுடைய இதயத்திற்கு பழக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதுவெல்லாம் உங்களுடைய கைங்கரியத்திற்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் உரியது என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு இதுல வந்து இது நிறைய இது சம்பந்தமாக எழுதுகிறார்கள். ரொம்ப டீட்டெயிலா போறதுனால அதுக்குள்ள அவ்வளவு போகல, ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் இங்கே பதிவு செய்தேன். அப்ப நம்முடைய மூவ்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது முன்னே போவதோ பின்னே போவதோ, தன்னுடைய உரிய இடத்திற்கு போவதோ, தான் இல்லாத தெரியாத இடத்திற்கு போவதோ, எதாக இருந்தாலும் இறைவனுடைய அனுக்கிரகத்தை கொண்டு அவனுடைய வழிகாட்டுதலை கொண்டுதான் நாம் நடந்து போகிறோம். இந்த எண்ணத்தை நம்ம வந்து நல்ல ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வேண்டும். அதைத்தான் சொல்லிட்டு சொல்றான், நீங்கள் பாவத்தின் பக்கம் போவதும் கூட நமக்கு தெரியாமல் நீங்கள் போகவில்லை. நமக்கு தெரியுது, நம்ம உங்களுக்கு சில முகலத்துகளை கொடுக்கிறோம், சில காலங்களை கொடுக்கிறோம், போயிட்டு வாங்க. அடிக்கடி நான் சொல்லுகிற இந்த வசனம், ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். எதுக்கு சோதிக்கப்படுகிறீங்க? அவர்கள் அதிலே தௌபா செய்வதும் கிடையாது, நல்லுணர்வு பெறுவதும் கிடையாது. எல்லாம் சொல்றான், ஒரு தடவை சோதனை வந்த பின்னாடி அடடா இது அல்லாஹ்வினுடைய சோதனை, நம்ம செஞ்சு தப்புக்கு நம்ம நினைக்கிறது கிடையாது, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு வேலையை பார்க்கலாம். இது என்னமோ வந்துட்டு நம்முடைய அறிவால் இதை வந்து நம்ம வென்றலாம் நினைக்கிறோம், திரும்ப போகக்கூடியதற்கு தான் நல்லா அந்த ஒரு தடவை அறிவு பெறல, இன்னொரு தடவை எல்லாம் கொடுக்கலாம், இன்னொரு சிரமம் வருது. ஏதாவது ஒரு வகையில் தொழிலால், உடலால், சிந்தனையால், குடும்பத்தால், தாய் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிரமம் வருது, அந்த சிரமம் அவனை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறதா என்றெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு தடவை சோதிக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு எல்லாம் சொல்றோம், அவர்கள் அதிலே தௌபா செய்வதும் கிடையாது, நல்லுணர்வு பெறுவதும் கிடையாது. யார் தௌபா செய்தார்களோ தப்பித்துக் கொண்டார்கள், எவர்கள் நல்லுணர்வு பெற்றார்களோ தப்பித்துக் கொண்டார்கள். அப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களுடைய ஒரு பார்ட்டை நம்ம கண்ணை நிப்பாட்டிட்டா உங்களுடைய பகுதி வேலை நடக்காதோ, உங்களையே நிப்பாட்டிட்டா எப்படி உங்களுடைய வேலை நடக்காதோ, இதையெல்லாம் நம்ம செய்யாம உங்களை முழுக்க உரிமையோடு வாழ விட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்துல போன வாரம் இந்த ஆயத்து சொன்னேன், ஆயத்து குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள்ல ஒரு மனிதனுடைய சிந்தனையை மறுமை நாளை நோக்கி, அவனுடைய அசல் நோக்கத்தை நோக்கி, நம்முடைய பாதை எது என்பதை காண்பித்து தரக்கூடிய வசனம். ஒமன் யாரை நாம் வயதை அதிகப்படுத்துகிறோமோ, நுணக்கிசுகுல்கள், அவருடைய உடல் ரீதியான அறிவு ரீதியான சில மாற்றங்களை நாம் தலைகீழாக ஆக்குகிறோம். நல்லா சொன்னான். இதுல தஃப்ஸீரை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இமாம் சொன்ன கருத்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அழகா சொல்றாங்க, வமன்னு அம்மிருஹு, வமன்னு அம்மிருஹு, நு அம்மிர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரசன்ட் கண்டினியூஸ். ஒமன் அம்மர்னா நாம் யாருக்கெல்லாம் வயதை கொடுத்திருந்தனோ, இல்ல கியாமத்து நாள் வரை யாருக்கெல்லாம் நான் வயதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் சில மாற்றங்களை நான் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பேன். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அம்மிருஹு அப்படின்னு சொன்னா நாம் வயதை அதிகப்படுத்தினார்கள். அல்லாஹ் அந்த செய்தியை தன்னோட சேர்த்துக்கிறான். குர்ஆன்ல சில செய்திகள் உண்டு, அதை அல்லாஹ் யாரு கூடயும் சேர்த்துக்க மாட்டான், தன்னோட மட்டும் சேர்த்துக்கான். உங்களுக்கு உயிர் கொடுத்ததும் உங்களை மரணிக்க செய்வதும் நான் தான், அல்லா குர்ஆன்ல சொல்லுவான். உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய மரணமும் என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு மனிதனுக்கு பெரிய லெசன். ஒரு மனுஷனுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்ல தேதி, இன்னைக்கு 18 வயசாச்சு, 20 வயசாச்சு, 22 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இன்னும் அம்மிருகு அல்லா சொல்றான். இது எப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல, நீ சாப்பாடுகிற சாப்பிடுகளால் அல்ல, உன்னுடைய உடல் ஆரோக்கியங்களால் அல்ல, உன்னுடைய வாலிபம் முறுக்கால் அல்ல. இல்ல நான் வந்து என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு, என்ன நோய் வந்தாலும் நான் வந்து அப்பலோல போய் படுத்துக்குவேன், தே வில் மேனேஜ், அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள். இல்ல இல்ல சொல்றான், தன்னோட சேர்த்துக்கிறான். அம்மிரு, நாம் யாரை வாழ்வித்திருக்கிறோம், எல்லாருக்கும் சேர்ந்தது. கிரிகிற என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் என் ரப்பால் தரப்படக்கூடிய கிஃப்ட். எந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவால் தரப்படுகிற கிஃப்ட். அந்த சிந்தனையை அல்லாஹு தூண்டுகிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் திரும்ப ஒரு வசனத்துல கேட்பான், அற்புதமான வசனம். அந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் மனிதர்களை பார்த்து, அதுல அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஒரு மனிதனுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் எதுன்னு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தருகிற செல்வங்களில் எல்லாம் மிகப்பெரிய செல்வம், அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஹதீஸ்ல வரும்போது வரும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஆபியத் மிகப்பெரிய செல்வம். இந்த சூராவுக்கு முதல் சூராவினுடைய 37வது வசனம் அல்லாஹ் அதிலே சொல்லுகிறார். ஹதீஸ்கள் வருது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய செல்வம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ என் இடத்துல இருந்து நான் உன்கிட்ட இருந்தா நீ என்ன கேட்ப? நாங்க ஒரு நாள் இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க, நீ இங்க இருக்க நான் அங்க இருக்கேன், நீ என்ன கேட்ப? நான் ஆபியத்தை கேட்பேன், ஆரோக்கியத்தை கேட்பேன், இருக்கிற வரை அல்லாஹுக்கு இபாதத் செய்வதற்கு தடுமாற்றமில்லாத புத்தியையும், குனிந்து வணங்குவதற்கு என்னுடைய எல்லா உறுப்புகளையும் பயன்படுகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பேன் ஆபியத். பெருமானார் அடிக்கடி கேட்டதுவா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் அஃவா வல் ஆஃபியா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் அஃவா வல் ஆஃபியா. அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய பொருள். எப்போது நாம் மன்னிக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் வாழ்விக்கப்படுவோம். ரசூலுல்லாஹ் கேட்டதுவா, யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, எனக்கு நீ ஆபியத்தை தருவாயாக. எப்பெல்லாம் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறானோ, அல்லாஹ் அவரிடத்தில் மன்னிப்பை தேடுகிறோமோ, கருணை கொண்டு நம்மை பார்ப்பான், நம்முடைய வாழ்க்கை எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும், எந்த சிரமமும் இல்லாமல் வழிகள் திறந்து கொண்டே இருக்கும். இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா 37வது வசனத்துல சொல்றான், وَهُمْ يَسْتَرِخُونَ فِيهَا رَبَّنَا أَخْرِجْنَا نَعْمَلْ صَالِحًا غَيْرَ الَّذِي كُنَّا نَعْمَلْ. ஒவ்வொருத்தருக்குமே பாடும். இது காபிர்களுக்கு சொல்லப்படுகிற வசனம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாடும். وَهُمْ يَسْتَرِخُونَ فِيهَا, அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்கள் நரகத்தில் இடப்படுகிற போது அவர்கள் சத்தம் போடுவாங்க. அப்படிங்கிறது சாதாரணமா கத்துறது இல்ல, ஓலம் விடுறது. எல்லாரும் கேட்பான், என்ன மட்டும் நீ வெளியாக்கிட்ட, இந்த நரகத்திலேருந்து வெளியெடுத்து விட்டுட்ட, சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் செஞ்ச வேலை எதையுமே செய்ய மாட்டேன், நல்லதை மட்டுமே செய்வேன். நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் திரும்ப செய்ய மாட்டேன், எல்லாமே பியூட்டி, தஹஜ்ஜத்து விட மாட்டேன், சதக்கா விட மாட்டேன், ஜகாத் விட மாட்டேன். இதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் கிடையாதுப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு நரகம் தான் இருக்கும், எல்லாம் அப்படி சொல்லல, நல்ல விடணும். அந்த வார்த்தையை ரப்பு பயன்படுத்தவே இல்லை. அந்த இடத்தில் அவர்களுக்கு சொல்லுகிற பதிலை அல்லாஹ் இப்படி சொல்லு, அவலம் நு அம்மிருக்கும், அவலம் நு அம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீ வமன் தக்கர், அவலம் நு அம்மிருக்கும். இதே வார்த்தை இங்க எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, வமன் நு அம்மிருக்கும், யாருக்கு நாம் வயதை கொடுத்தோமோ, உமர் என்கிற வார்த்தைக்கு அரபியிலே வயது, கம் உமரு, சும்மா போன அரபிகள் கேட்பாங்க, கம் உமரு, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, How is your age? இருக்கிற அவலம் அம்மிருக்கும், உங்களுக்கு நாம் வாழ்க்கையை தரலையா, உங்களுக்கு ஒரு வயசை இந்த உலகத்துல தந்தமே, யூ நோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தட், அந்த வாழ்க்கையினுடைய அதனுடைய வேல்யூவேஷன், அதனுடைய வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில எழுந்திருக்கிறேன், நைட்டான படுத்துடுறேன், இடைப்பட்ட நேரங்களில் வியாபாரம் செய்யறேன், எல்லாம் காசு வருது, போறேன் போறேன், சுகமா அனுபவிக்கிறேன், அல்ல அந்த வெயிட்டேஜ் சொல்றான், எல்லாம் ரெண்டு நிமிஷம் வெளியாகி எல்லாமே நல்ல இருக்கிற அத்தனை கோடியும் சதக்கா, எல்லாம் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யும் எல்லாம் சொல்லுவான். அவலன்னு அமிருக்கும், இதுதான் மனுஷன் அழுவானா அவனுக்கு கண் முன்னாடி அவன் வாழ்ந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அப்படி காட்டணும். அடடா எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரங்களை நீ வேஸ்ட் பண்ண, உன்னுடைய வாழ்க்கையை உன் கையாலே அதை சின்ன விண்ணப்படுத்திய நேரங்கள் எவ்வளவு. அப்பொழுது என்ன பிரயோஜனம், ஏன் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட். அவலம் அமிருக்கும், நாம் உங்களுக்கு வயதை தரலையா, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலையா சொல்லிட்டு சொன்னா, மா எத்த தக்க ரூபி, அதுவும் சில காலமா, நீ யோசிக்கிற அளவுக்கு கொடுத்தேன், நீ யோசிக்கிற மனுத்த தக்க, உன்ன மாதிரி உன் பக்கத்து வீட்டுல ஏற்ற வீட்டுல உன் கூட ஸ்கூல்ல படிச்சவன், காலேஜ்ல படிச்சவன், உன் கூட பிசினஸ் பண்ணவன், ஒருத்தர்ல இருந்தவன், உன் பக்கத்து வீட்டுல இருந்தவன், அவன் சுபூ தொழிலுக்கு போனான், நீ சொன்ன நைட்டு 12 மணிக்கு தான் எனக்கு கடை சாத்த முடியுது அதனால நான் போல. குர்ஆன் மஜ்லிஸ்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது, அவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்க, நாங்கெல்லாம் பிஸியான ஆளுங்க, நீங்களே சொல்லி அவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்க, நாங்கெல்லாம் விஆர் விஐபிஸ், நாங்க வந்துட்டு ரொம்ப பிஸியானவங்க, வி ஹாவ் நோ டைம் அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிட்டீங்க. நல்லா சொல்லுங்க, இந்த நோ டைம் நோ பிசி வி ஆர் பிசி அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் எதுல போய் அடங்குது அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அவலம் அவலம் அம்மிருக்கும் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு காலத்தை கொடுத்து, அதோட மட்டும் உடல உங்களை மாதிரி சிந்திச்சவங்களையும் எத்தாப்புல வச்சிருங்க, உங்களை மாதிரி முடியலன்னு சொல்றவங்களுக்கு முன்னால தொழுதவர்கள் உண்டு, ஜகாத்து கொடுத்தவர்கள் உண்டு, எல்லா வேலையும் செஞ்சவங்க உண்டு, ஆனா நீங்க அதை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க, உங்களுக்கு அது மாலூப்பாக இல்லை, பழக்கப்பட்டதாக இல்லை. அருமையான செய்தி எல்லாம் சொல்றான், யோசிப்பவர்கள் இருந்தார்கள், சிந்தித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த ஆயத்திலிருந்து வாழ்க்கையை பார்த்தால் அதனுடைய வீரியமும் அதனுடைய அமைப்பும் நமக்கு வளரும். சும்மா 50 வருஷம் அப்படி மூடி மூடி முடிக்கிறதுக்குள்ள இந்த யோசனை வர்றதுக்குள்ள எத்தனை ஆண்டு கழிஞ்சு போச்சு. இப்படி ஒன்னு இருக்கு, நான் இப்படி யோசிக்கணும், என்னுடைய தடத்தை குர்ஆன் இப்படித்தான் அமைத்துக் கொடுக்கிறது, பெருமானார் இப்படித்தான் என்னை சிந்திக்க சொன்னார்கள் என்ற செய்தி வருவதற்குள்ளே ஆண்டு கடந்து விட்டது, பல்லாண்டு காலம் போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளையில் நரகத்திலிருந்து துன்யாவை பார்த்து உன் வாழ்வை பார்த்து அழுவதற்குரிய காரணத்தை நான் ஆக்கி வைக்கவில்லை, நபியை அனுப்பினேன், குர்ஆனை கொடுத்தேன், அதிலே வாசகங்களையும் இறக்கி வைத்தேன், உன் வாழ்க்கைக்கு என்ன வெயிட்டேஜ் சொல்லிட்டு அங்க சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு துனியா புரிஞ்சது, உங்களுடைய பிசினஸ் புரிஞ்சது, கோடிகள் புரிஞ்சது, உங்களுடைய பேலஸ் புரிஞ்சது, உங்களுடைய கார்கள் புரிஞ்சது, உங்க வாழ்க்கையினுடைய வேல்யூ உங்களுக்கு புரியல. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, வி லிவ் டு எ வேலிட் லைஃப், நம்ம வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு வாழ்ந்துருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய இவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சிட்டோம், இவ்வளவு பெரிய திறமைகளாக நம்முடைய பிசினஸ் ட்ரெண்டர்லாம் நம்ம எவ்வளவு பெரிய ஆள், அட பாவி இது விளங்க இல்ல உனக்கு, ரொம்ப அல்லாஹ் அக்பர், ஏன் இது அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி சிந்திச்சு நடந்தவங்களும் உங்களை போன்றே வாழ்க்கையில் அவர்களும் முன்னேறினார்கள், அவங்களும் உலகத்தை அனுபவிச்சாங்க, அவங்களும் தொழுதுகிட்டாங்க, அவங்களும் நோன்பு வச்சுக்கிட்டாங்க, அவங்களும் எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க, நீங்க அதுக்கு பக்கத்திலேயே போகல, நீங்க வாழ்ந்ததாக நீங்கள் கருதி கொண்டீர்கள். அங்க கேக்குற கேள்வி, அந்த உதாரணம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த சிந்தனைகள் வேண்டும். அப்போ இந்த சூரா யாசின் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கு நாம் வயதை அதிகப்படுத்துகிறோமோ அவர்களுடைய நிலைகளை நாம் தலைகளாக ஆக்குவோம், அஃபலா யாக்கிலும், என்ன அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்டான். போன வாரத்துல சொல்லும் போது சில தகவல்களை சொல்லிவிட்டு நாம் சொன்னோம், இதுல இந்த ஏஜிங் ப்ராசஸ், முதுமை அப்படின்னு சொன்னா என்ன, அதை பற்றி உண்டான குர்ஆனுடைய பார்வை என்ன, அப்படிங்கிறது சரியத்தை நமக்கு காட்டித் தருகிற வழிகள் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா எல்லாரும் அந்த வழியை கடந்தாக வேண்டிய ஒரு கட்டம். ஒன்று நாம் கடப்போம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் கடப்பார்கள், அல்லது நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏரியாவை கடந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆயத்திலே சூரத்துல் யாசினுடைய முன் ஆயத்துகளிலே அல்லாஹு சொன்னதை போன்று சூரியன் உங்களுக்கு ஒரு பாடம், சந்திரன் ஒரு பாடம், மாலை ஒரு பாடம், காலை ஒரு பாடம், நீங்கள் திங்கிற வடை முதற்கொண்டு ஒரு பாடம் என்று அல்லாஹு சொன்னான். அப்ப அதுல ஒரு பாடமா தான் அல்லாஹ் இதை சொல்றான், உங்களுக்கு முன்னால் நடந்து போகிற அந்த வயதானவர்கள் இருக்கிறார்களே உங்களுக்கு ஒரு பாடம், உங்களுக்கு ஒரு பாடம். இந்த வயது முதிர்மையை குறித்து அந்த முசன் முசின் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற போது சொல்லுகிறான். குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற போது இந்த வயது முதிர்மையை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுகிறார், குர்ஆனில் ரெண்டு விதமாக அல்லாஹு தஆலா இந்த வயது மூப்பு என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். ஒன்னாவது உடல் ரீதியான இயலாமை, நம்மளால நடக்க முடியல, ஒவ்வொரு பொருளா ஸ்டெக்அப் ஆகுது, காலு சுஜூது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு நின்று போகுது. இன்னைக்கு பறக்கத்தா அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லா பள்ளிவாசல்லையும் சேர் வாங்கி போடப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல அது கிடையாது, சேர்கள் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா, மூத்தா போற வரை அவங்களே குடிஞ்சு நிமித்து தொழுதாங்க, அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியம். இன்னைக்கு 25 வயசுல 30 வயசுலாம் இடுப்பு பிடிக்குதுங்கிறான், கால் பிடிக்குதுங்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரமலான்ல மூத்தான காஜா மலையில இருக்கக்கூடிய ஹசரத் பக்கத்துல இருந்தாங்க, அவங்க மூலனா கபீர் அகமது சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிட்டத்தட்ட நெருக்கி பிடிச்சி ஒரு 90 வயசு. போன வருஷம் ரம்சான்ல 20 ரக்காயத் பிளஸ் வந்து இஷா தொழுகை வித்ர தொழுகை எல்லாம் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுவாங்க. அவரை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்ம கூட கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒரு கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்போம், புதுச்சு எந்திரிச்ச போன வருஷம் வரைக்கும் இந்த ரம்ஜான்ல மூத்து எவ்வளவு பெரியப்பா, 90 வயசுல 20 ரக்காயத் இஷாவோடு அதனுடைய சுன்னத்துகளோடு வித்திர்களோடு தொழுகிறதுங்கிறது யோசிச்சு பார்க்க முடியல. அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம், பெருமானார் சொல்லுவார்கள், ஹைருக்கும் மண் தால அமரும் வஹசுனா அமலும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, ஹூ இஸ் த பெஸ்ட் அமங் யூ, உங்களுக்கு மத்தியிலே சிறந்தவர் யார் தெரியுமா, மண் தால அமரும் வஹசுனா அமலும், அதிகமான வயது கொடுக்கப்பட்டு அந்த அதிகமான வயதில் நிறைய நல்லமல்களை செய்தவர். அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒருத்தருக்கு நிறைய வயசு கொடுத்து அவர் நிறைய நல்லமலை செஞ்சாருங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நல்லமலை செய்வதற்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை பெற்றவர். அல்ல அந்த ஆயத்துல சொல்றாரு, எவர் உங்களை வயதால் அதிகப்படுத்தப்படுகிறாரோ யூ ஆர் பிளஸ்ட், அல்லாஹுவினுடைய நேரடியான அனுக்கிரகத்திற்கு நீங்கள் ஆளானவர்கள். அப்போ ரெண்டு செய்தியை குர்ஆன் சொல்லும். ஒன்னாவது துஃபுல் ஜஸத் எழுதும் போது தப்சீர்கள் எழுதுறாங்க, ரெண்டாவது அருதலுல் உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதுறாங்க. அருதலுல் உமர் அது என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய அறிவினால் ஏற்படுகிற தடுமாற்றம். சில பேருக்கு அந்த வயது ஆக ஆக தன்னுடைய அறிவு தடுமாறி தன்னுடைய சின்ன பிள்ளை நிலையை அடையிறதுக்குரிய ஒரு சூழல். இந்த ரெண்டு நிலைமை குர்ஆன் சொல்லும். அதை பத்தி குர்ஆன் அல்லாஹு தஆலா ஆயத்துகள்ல சொல்லும் போது சொல்லுவான், யாருக்கு வந்து வயது அதிகமாக ஆகிறதோ அவர்கள் வல்லாஹு ஹலக்கக்கும் சும்மைய தவப்பாக்கும் ஒமிங்கும் மன் யுரத் இல அர்தலில் லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷய்யா இன்னல்லாஹ அலீமுன் கதீர். வல்லாஹு ஹலக்கக்கும், நிச்சயமாக அல்லாஹுதான் உங்களை படைத்தார், சும்மையத்தை வப்பாக்கும், அவன் தான் உங்களை மௌத்தாக்க போறது. இந்த ரெண்டு வேலையையும் வேற யாராலையும் இந்த உலகத்துல செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரணத்துல நீங்க பிறந்துட்டீங்க, உலகத்துல எப்படி வந்தோம்னு உங்களுக்கு தெரியல, ஆனா இதனால மௌத்தாயிருவோமோ அதனால ஆயிருவோமோ, இல்ல இல்ல இந்த டாக்டர் பாதுகாத்துருவாரோ, இல்ல இந்த கார் வாங்கி வச்சா வி வில் சேஃப், நம்ம அப்படி டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்மள பாதுகாத்து, என்ன முட்டா, ஒரு முஸ்லீம் இடத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய இரட்சகன் முடிவு செய்து விட்டால் கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் கூட நான் வாழப்போம், கண்ணுக்கு எதுக்கு நடக்குது, பிளைட்ல திக்கில் உழுந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் பாதுகாக்கப்பட்ட செய்தி. கப்பல் உடைஞ்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் பல மாச காலம் கடல்ல நீந்தி வந்து காப்பாற்றப்பட்ட செய்தி. இது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. உங்களை மௌத்தாக்குகிற திறன் அல்லாஹுக்கு மட்டுமே, வேற யார் நினைச்சாலும் ஆக்க முடியாது, யார் நினைச்சாலும் அதுல இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு செய்தி அல்லாஹுத்தால ஈமானுடைய பேஸ் அதனுடைய ஸ்ட்ராங் மனசுல போடுறான். உங்களுடைய புத்தி மாறுகிற அளவுக்கு சில பேரை அல்லாஹுத்தாலா உலகத்துல விட்டு வச்சிருக்கான். எப்படி உடலுடைய ஆரோக்கியம் மிகுந்து நீங்கள் வாலிப காலத்திலே ஓடுகிற நிலையை பெற்று திரும்ப மாற்றம் அடைந்தீர்களோ, அது மாதிரி உங்களுடைய புத்தி முழுமை அடைந்து விட்டு திரும்பவும் மாறும். அப்போ நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவீங்க. இன்னொரு ஆயத்துல சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு வாலிப தேகத்தை தந்தார். இதுதான் அன்னைக்கு அந்த இமாமுடைய செய்தியை நாம் சொல்லும் போது சொன்னோம். ஒரு தஃப்சீர்ல எழுதும் போது அந்த இமாம் சொன்னது, மனிதனுடைய பார்வை மேல் நோக்கியே இருக்கும். பிறந்ததிலிருந்து எந்திரிச்சு ஊர்ந்து வரும்போதெல்லாம் அவனுடைய பார்வை இன்னும் அது அது வளர்ச்சியை நோக்கி உண்டான ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பின் அவன் தளருகிறான், பார்வை கீழ் நோக்குகிறது. நினைச்சாலும் தலையை தூக்கிட்டு நடக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அப்படி இந்த கம்பம் உண்டி எல்லாம் கம்பம் உண்டாமே அவன் கவுக்கப்படுகிறான். அப்போ இந்த இடத்துல நல்லா சொன்னான், லி தப்லுகு அசுத்தக்கும், உங்களிலே வாலிபத்தை அடைய வைத்தான். லி தப்லுகு அடைய வைத்து ஒமின் குமை உதவ, அதே நிலையில மௌத்தா போறவங்களும் உண்டு. ஒமின் குமை உலகில ஆறுதலும் தங்களுடைய அறிவு மாற்றம் அடைகிற நிலையை அனைவர்களும் உண்டு. அப்ப இதை குறித்து பார்க்கிற போது வரலாறுகளில் எழுதுகிறார்கள், கிதாபுகளில் எழுதப்படுகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹு தஆலா ஸ்டேஜஸ் வச்சிருக்கான். அதுல ஒரு கிதாபுல எழுதியிருந்தாங்க, குழந்தை பிறந்தவுடன் அதற்கு வலீத் அப்படின்னு பேர் சொல்லப்படுது, அரபியில வலீத் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா சரீஹ், முதல்ல ஒரு வாரம் அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, கண்ணை மூடிக்கிட்டே கிடக்கும், ஒரு வாரத்துல ஒண்ணுமே முடிச்சு பார்க்காது, இல்லைன்னா லேசா முடிச்சு பார்த்தாலும் அதுக்கு என்ன பார்க்கணும்னு தெரியாது. சரி, அடுத்து ஒரு வாரம் கழிச்சவன்னா ரதி, பால் குடிக்கிற பிள்ளை. அல் ஃபதீன், பால் நிப்பாட்டப்பட்ட பிள்ளை. அத்திஃபுல், அதுக்கப்புறம் திஃபுல் அரபியில். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா எழுதுறாங்க. திஃபுல் என்கிறது 6 வயசு, அப்புறம் வலத் 8 வயசு, குலாம் 9 வயசு, சபி அப்படிங்கிறது 12 வயசு, ஃபதா ஒரு மனுஷனுக்கு மீசை அரும்பு மீசை வருகிற நேரம், வாலிப பருவம் முதல் முதல்ல குளிர்க்கிற அந்த பருவம். இப்படியே எழுதி ஒன்னா கொண்டு வராங்க. கடைசியில சொல்றாங்க, அவன் பெரிய ஆளான பின்னாடி 40 வயசுல அவர் இருக்கிற அந்த நிலை இருக்கிறதே, அதற்கு அஷாப் அப்படின்னு சொல்லப்படும், ஷபா அந்த வாலிப முறுக்கு. அப்புறம் அந்த 40 வயசு தாண்டின அந்த 40 தாண்டிய பகுதிக்கு குஹுல் என்று சொல்லப்படுகிறது அரபியில. குஹுல் அப்படின்னு சொன்னா 40 வயசு தாண்டிய அந்த பருவம். 60 வயசுல ஷேக் அப்படின்னு சொன்னாங்க, ஷேக்னா இந்தியாதவர். 60க்கு மேல உள்ளவர் ஹரம். தமிழ்ல இதுக்கு போல பாலன், நீலி, மரவோன், திரவோன் இவெல்லாம் போடுவாங்க. இது வந்து அவனுடைய பருவ சூழ்நிலையை கருதி அல்லாஹ்வுத்தால அமைச்சு வச்சிருக்கிறது. இதுல அல்லாஹ் இந்த கஹல் என்கிற வார்த்தையையும் குர்ஆன்ல பயன்படுத்தியிருந்தான். கஹல் அப்படின்னு சொன்னா என்ன? வாட் இஸ் கஹல்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து குர்ஆன் பேசுகிற போது இப்படி பேசும், யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வகஹல, அவர் தொட்டியிலும் மனிதர்களிடத்திலே பேசினார், கஹலுடைய காலத்திலும் பேசினார். ரெண்டு காலத்தை குறித்து அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்கன்னு சொன்னார். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்ற காரணத்தினால் அவர்களை ஊரே கூற்றி வீசியது. அப்ப அல்லாஹு தஆலா குழந்தையாக படுத்திருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வச்சான். சின்ன வயசுல தன்னுடைய தாயினுடைய அந்த அவர்கள் மீது அநியாயமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை துடைப்பதற்கு, அதான் மகள், அவர் வந்து தொட்டிலில் பேசினார். பில் மகு ஒக்கல்ல, அது என்ன கஹல்? அல்லாஹ் சொல்றான், எனக்கு அந்த வார்த்தையில கொஞ்சம் கஹல் அப்படின்னு சொல்றது வாலிப வயதை கடைந்த நிலை. 40 மேல உள்ள நிலை. அதுல படிக்கும் போது ஒரு கிதாபுல எழுதியிருந்தாங்க, அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுப்பது தகளுடைய நிலை. அந்த பக்குவம் ஏற்பட்ட பின்னாடிதான் அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய செய்தி! 40 வயசுக்கு மேல பொதுவா நம்ம சொல்லும் போது நாய் போனோம் வள்ளுவள்ளுன்னு கொடுக்குறாரியா, ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன் உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, ஏன் ஒரு மாதிரி பிபி வந்துருச்சாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், நபிமார்களினுடைய குணம், பக்குவம் அடைகிற குணம். இன்னைக்கு அசத்து தொழுகையில ஓதும் போது ஓதுனார், அவர் 40 வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் இஸ்லாத்துல எந்த கடமைக்கும் வயதை வைத்து கிடையாது, எந்த கடமையுமே. ஒருத்தன் வயசுக்கு வந்தவொடனே தொழுக கடமை, ஆனா அதுக்கு முன்னாடிலே தொழுகணும். வயசுக்கு எப்போ ஒருவா தெரியாது, ஒருத்தன் 10 வயசுல வரலாம், 12 வயசுல வரலாம், 16 வயசுல வரலாம், 8 வயசுல வரலாம், இன்னைக்கு 7 வயசுல வந்துருது, 6 வயசுல வந்துருதுங்க, தெரியாது. ஆனால் வயதை சொல்லி கடமையாக்கப்பட்ட ஒரே கடமை குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாத்துலயும் சேர்த்து, மற்ற எல்லா கடமையும் வயசுக்கு வந்ததிலிருந்து அறிவு பரிபூர்ணம் அடைந்ததிலிருந்து மௌத்து வரையும், அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு கடமை எல்லாம் சொல்றான், நீ 40 வயசை அடைஞ்சா அந்த துவா கேட்கும். இத பலக 40 சனத்தன் فقال رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي. يا الله எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற பக்குவம், என் தாய் தகப்பனார்களுக்கு நீ செய்திருக்கிற பக்குவம் ஏன் அப்படின்னு கேட்டா, 40 வயசு வரையும் அத்தா மண்ண யாரும் விளங்க, சைக்காலஜி பாடம் கிளாஸ்ல படிக்கும் போது எழுதுவான், அந்த 15 வயசு வர்ற வரையும் ஒரு 14 வயசு வரையும் அப்பாவை டிபெண்ட் பண்ணியே இருப்பான், 17, 18, 18, 20 வயசு ஆகும் போது உலகத்திலே பெரிய எதிரி யாருன்னா பெத்த அப்பந்தான். இன்னைக்கு உலகத்திலே பெரிய எதிரி மோசமான ஆள் யாருன்னா பெத்த அப்பந்தான். அதை நினைப்பான் அந்த பையன், இந்த ஆளுக்கு எதுவுமே விளங்காது, எப்படித்தான் தான் உலகத்தில் இருக்கிறான். இந்த பார்வையோடு அந்த பையனை அணுகினால் அவனை எப்படி சரி செய்ய முடியும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி, டிரெஸ் எடுக்க போனாலும் கூட என்ன சொல்லுவான், நீங்க கடைக்கு போங்க நான் வர்றேன், வருவோம்ல அப்படின்னா அந்த பேச்சு, நீ கடைக்கு போயிரு நாங்க வர்றேன். அது வரையும் கையை பிடிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த புள்ள, இப்ப எல்லாம் இவன் கல்யாணம் பண்ணி இவன் பிள்ளைகளை பெற்று இவன் மாறி ஒரு முழுமை அடைகிற போது 40 வயசுல வந்து நின்று திரும்பி பாக்குறான், ஏ அப்பா எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் தெரியுமா, என்ன மாதிரி ஆளெல்லாம் சரி பண்ணியிருக்காயா. உடனே எல்லாம் சொல்றான், அந்த நேரத்திலே கேட்டு அப்புறமா மறந்து போயிரு. 40 வயசு அடைஞ்சிட்டா, ரப்பி அவுஸ்இனி அன் அஷ்குர நஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ் எனக்கு எந்தெந்த நியமத்துகளை நீ தந்தாயோ அதற்கு நன்றி செலுத்துகிற அந்த பக்குவத்தை, வாலா வாலிதை என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன இப்படி பக்குவப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் நீ கொடுத்த, என்னுடைய செயல்களை சீராக்கி வை, என் குழந்தைகளை என்னுடைய பிச்சிலங்களை நீ நல்லா, ஒரு பெரிய ஒரு அற்புதமான துவா 40 வயசுல கேட்கணும், கேக்காட்டி குற்றம். இந்த துவாவை 40 வயசுல கேட்கல குற்றம், 30 வயசுல கேட்கலாமா, தாராளமா கேட்கலாம். 30 வயசுல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிராக்டிஸ் தான் 40 வயசுல வந்து தள்ளி விடும். அப்போ அதுல அல்லாஹ் சொல்றான், கஹலா என்று சொன்னால் பக்குவமடைந்த வயது. சின்ன பிள்ளைய தொட்டியில் இருக்கும் போது தன்னுடைய தாயினுடைய அந்த அவமானத்தை துடைப்பதற்கு பேசினார், கஹலா 40 வயசை தாண்ட பின்னாடி உபுவத்தை பேசினார், மக்களை அழைத்தார். அப்ப அந்த கஹல் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான அந்த பருவம் இருக்கிறதே, ஒரு மனிதனை புடம் போடுகிற ஒரு பருவம். 40 பெருமானாருக்கு அந்த அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த வஹியினுடைய வெளிப்பாடு, நுபுவத்தினுடைய வெளிப்பாடு 40 வயசு, ஒரு பரக்கத்தான இந்த காலம் அது. அப்போ அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், சில பேருக்கு நாம் அறிவுகளை அப்படி தடுமாற வைத்து விடுவோம். ஏன்னா இந்த ஆயத்துல நு நக்கீஸ் அப்படின்னு சொன்னா தலகுல புரட்டுறது, இப்படி இருக்கிற சாதியை இப்படி வச்சிருக்கு, நேரம் இருக்கிற பூஜாவை தலகுலாக்குறது, பூஜா நேரம் இருக்கு வாய் தலகுலாக்குறது. அல்ல சொல்றான், அறிவு தலகுலாயிரும். அப்போ அவர் சின்னம் புள்ள மாதிரியே ட்ரீட் பண்ணுவார், குழந்தை வயசுல அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பெரியவர்களுடைய நிலை ஆகும் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் சொன்னாங்க, இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த பார்வையை பார்த்துக்கிட்டு உங்களுடைய பெற்றோர்களை பார்த்தால் நிலைமை வேற. ரெண்டாவது, அதோட பெருமானார் விட்டுல ஒரு துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க, நீ அல்லாஹ்ட சின்ன வயசுலயே கேளுங்க, யாரெல்லாம் அந்த நிலைமை தடுமாறுகிற நிலையில் எனக்கு ஆக்காத. எல்லா பெத்த பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா பாதுகாப்பவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என் நிலைமை அப்படி இருந்து யாரிடத்திலாவது நான் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அவங்க என்னை திட்டுவதற்கு சபிப்பதற்கு இவன் எப்ப மௌத்தா போறாங்கிற நிலைமை வந்துடும். தயவு செஞ்சு ஆக்கிறாரு. துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்மா இன்னி அவுது பிக்க மினல் ஜுபுனி வல் புஹுல், அல்லாஹ்மா இன்னி அவுது பிக்க மினல் ஜுபுன் வ அவுது பிக்க மினல் புஹுல் வ அவுது பிக்க மினல் கஸல் வ அவுது பிக்க, ஒவ்வொன்னா சொன்னாங்க, வ அவுது பிக்க மின் அன் அரித இல அர்தலில் உமுர் வ மின் ஃபித்னத்தி துன்யா வ அதாபில் கப்ர். இப்படி ஒரு துவாவை திருமணம் சொல்லி கொடுத்தாங்க. தயவு கூர்ந்து இந்த துவாவை எழுதி வாங்கி நம்ம ஓதணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஓத வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை வந்து சூட்டிப்பாவே இருக்க மாட்டேங்கண்ணா, எந்த நேரம் சுறுசுறுப்பாங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு விதமான நோய் பரவி இருக்கு. இந்த மொபைல் கலாச்சாரம் வந்த பின்னாடி எவனை பார்த்தாலும் நோய் சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி தான் இருக்கும். அப்படி பெருமானார் சொன்னார்கள், கசில் அந்த சோம்பேறித்தனத்திற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்க. நீங்களும் கேளுங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் கேளுங்க. மிகப்பெரிய வியாதி சோம்பேறித்தனம், ஆக்டிவ்னஸ் இல்லாதது. ஒரு தொழுகைக்கு போகணும்னு சொன்னோட அப்படி ஒரு சோம்பேறித்தனம் போகலாம். இப்பதான் பான் சொல்லியிருக்காங்க, வருமில்ல நம்ம மனசுலையும் கூட. அப்படி சில நேரங்கள்ல ஒரு வெளியே போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் அசதியா இருக்கும் போது இருக்கலாம், ஆனா ரொட்டீனா இதே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் 55 தொழுவையா 54 கிளம்பினா போதும். கசல் சோம்பேறித்தனம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் அரித்துவிடும். ரெண்டாவது சொன்னாங்க, மினல் ஜுபுன், மினல் ஜுபுன். இந்த வார்த்தைக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஜுபுன் அப்படின்னு சொன்னா கோழைத்தனம், கோழைத்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம தமிழ்ல சொன்னா எதுக்கு பார்த்தாலும் பயப்படுவாரு, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு எழுதலாம். Fear of failure, அது வார்த்தைக்கு. அல்லது fear of success, ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே இதுல நம்ம தோத்து போயிருவோம் நினைக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், இது ஒரு மோசமான குணம், இட் இஸ் எ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இதுல இருந்து நீங்க உடனே பாதுகாப்பு தேடுங்கள். எதுக்கு போகணும்னாலும் ஒரு பரிச்சை எழுத போறப்ப நம்ம ஃபெயிலா போயிடுவோமோ, தொழில் போடுறப்ப இந்த தொழில நமக்கு நடக்காதோ, நஷ்டம் வந்துருமோ, இவ்வளவு பேர் கடை வச்சிருக்கோம் நம்ம என்ன ஆக போறோம், படிக்க போறதுக்கு முன்னாடி இந்த படிப்பு நமக்கு விளங்குமா விளங்காதா, இது ஒண்ணும் நம்மளால இது சக்சஸ் பண்ண முடியாதோ. இன்றைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் மிக மோசமாக பதிந்திருக்கக்கூடிய குணம் fear of failure. இன்றைக்கு அதை பத்தி பக்கம் பக்கமாக அந்த சைக்காலஜிஸ்ட் மனோதத்துவ ஆய்வாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான், இந்த fear of failureங்கிறது தான் மனிதனிடத்திலே செல்ஃப் எஸ்டீம் உருவாக்காது. ஒருத்தனுடைய சுயமரியாதையை குலைப்பது அதான். கொஞ்ச காலமானவன அவனை அவனே வெறுப்பான். நான் இதை பத்தி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன், ஏன்னா இது ஒரு மோசமான விளைவுகளை. ஒரு மூமின் என்ன செய்வான் தெரியுமா, தன்னை விருப்பப்படுவான், தன்னுடைய ஈமான், தன்னுடைய நிலை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிலை என்று அவனுக்கு அவனுடைய ஒவ்வொரு அணுவையும் பிரியப்படக்கூடியவன் தான் முஸ்லிம். தனக்காக வேண்டி இல்ல. செல்ஃப் எஸ்டீம் எங்க போகுதோ அவனை யார் நினைச்சும் உள்ள ஒண்ணு தள்ள முடியாது, ஏன்னா அவனே வருகிற அத்தனைக்கும் தடை போட்டுக் கொள்வான். அதனுடைய பேர் எதுன்னு பெருமானார் சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வக்தலையும் கேளுங்க, மீனல் ஜுபுன், அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மீனல் ஜுபுன், கோழைத்தனத்தில் இருந்த கேட்டு. கடைசியா பெருமானார் கேட்டாங்க, யாரெல்லாம் அந்த வயது முதிர்ந்த நிலையை விட்டு என்னை பாதுகாத்து, அறிவு தளர்ந்து நான் என்ன செய்யறேங்கிறது தெரியாம என்னுடைய அறிவுகள் தளர்ந்து போய்விடுமே, அந்த நிலையை விட்டு எல்லாம் என்ன பாதுகாத்துன்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டுட்டு கேட்கறதுக்கு கத்து கொடுத்தாங்க, இப்படி கேளு எல்லாரும் இடத்துல. அறிவு தெளிவாவே இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, அப்படி முடியுமா? நான் மௌத்தா போறது வரையும் என்னுடைய அறிவு ரீதியான எந்த விதமான சிரமமும் எனக்கு வரக்கூடாது. உடல் ரீதியான சிரமங்கள் வரலாம், என்ன வந்துட்டு வயது ஆக ஆக அதையும் கூட வராமல் ஆக்கணுமா? அதுக்கு வழி அல்லாஹும் குர்ஆனும் சொல்லுகிறார், பெருமானாரும் அல்லாஹும் சொல்லி தருகிறார் நமக்கு, உடல் ரீதியான நிலையும் உள்ள ரீதியான நிலையும். ஏன்னா இதுல அல்லாஹ் போட்டிருக்க கொக்கிய என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை மாற்றி அமைப்பது நான் தான், உங்களை மாற்றி அமைப்பது நல்லா விளங்கிங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிரும் நீ நினைக்க வேண்டாம். 60 வயதானவர்களில் நல்ல ஜாம்பவான நடப்பவர்களையும் நீ பார்ப்பாய். மொய்த்துயிரை வாலிபர்களாய் போன்றே வாழ்த்து மூத்தானவர்களையும் நீ பார்ப்பாய். 45 வயசுல படுக்கையில படுத்துக்கிட்டவையும் பெட் ரிட்டனை நீ பார்ப்ப. அப்ப அந்த பொறுப்பை நைசா ஏண்ட தள்ளி இருந்த நாள்தான். ஒரே என்னை யாருலாம் என்னுடைய அதான் அந்த துவா அல்லாஹும்ம மத்திய அநாபி அஸ்மா. எங்களுடைய கை கால் அல்லாஹும்ம மத்திய அல்லாஹும்ம பி அஸ்மாயினா வ அப்சாரினா வ குவாத்தினா மா அஹயைதனா. எங்களை வாழ்விக்க கூடிய அந்த சக்திகளை கொடுப்பவன் நீ என கடைசி வரையும் அனுபவிக்க கூடுன்னு கேட்டேன். அறிவு ரீதியா உள்ளதுக்கு என்ன ஹதீஸ்கள்ல வருது? ஒரு ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்கள் அதுல வருது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு மிக அதிகமான விளக்கங்களை சொன்ன, அவங்க சொல்றாங்க அறிவு தடுமாறாம மூத்தாவற வரையும் இருக்கணுமா உங்களுக்கு? நம்ம உங்களும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம், ஒரு பேசிக் கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம், நீங்க அதுபடி செய்யுங்க உங்களுக்கு அறிவு மாறாதுன்னு. என்ன அப்படின்னு கேட்டா, மன் கர அல் குர்ஆன, யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ, யஅனி ஹஃபிதஹு, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க மனப்பாடம் செய்கிறாரோ அல்லது டெய்லி ஒரு பக்கத்தை ஓதுறாரோ, குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை ஏதாவது ஒரு வகையில யார் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, லம் யுரித் இல அப்துல் உமர், ஹாக்கிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் அறிவு தடுமாற்றத்தை தரவே மாட்டான். எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங், ஓதுனதுக்கும் ஒரு நன்மை அன்னைக்கே கிடைச்சு போச்சு, அதுக்குள்ள தரஜாக்கள் அதுக்கு என்னென்ன உண்டோ அது பூரா கிடைச்சது. குர்ஆனை அவர் ஓதிய காரணத்தினால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஹானர் மரியாதை, வாட் ஏ பிளஸ்டு உம்மா. ஹாக்கிமனுடைய செய்தியில இது வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு செய்தியில பார்க்கும்போது அதுல எழுதியிருக்காங்க, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, அதனுடைய தொடர்ல வருது, யார் வந்து குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்துபி அவர்களுடைய செய்தியாக அது பதிவு செய்யப்படுகிறது. மன் கரா அல் குர்ஆன முத்தி அபி அக்லி வ இன் பலக மீனல் உமரி மிஅதைசன. இதே வார்த்தையை இமாம் குர்துபி சொல்றாங்க, அதை படிச்ச உடனே ஒரு நிமிஷம் அப்படியே, மன் கரா அல் குர்ஆன, எவர் தினசரி எப்படியாவது அந்த குர்ஆனோடு ஒரு தொடர்பு வச்சிருக்காரு, ஏதாவது ஒரு வகையில் அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை கேட்டுக்கணும், எப்படியாவது அதை பற்றிய சிந்தனையில் இருக்கிறார். அல்லாஹ் அதற்குரிய எல்லா சாதனங்களையும் ஏற்படுத்தி தருகிறார். ஒரு நாளைக்கு ஈவன் ஒரு பக்கம்னாலும் ஓதுறாரு, ஒரு பக்கம் ஓதுறது கடமை. குர்ஆனை மொத்தமாக ஒருத்தர் யார் அதை தவிர்த்து அதை பார்க்கலையே, இந்த ரம்ஜான் அடுத்த அவர் ஹஜர், குர்ஆனை வெறுத்தவருடைய பட்டியலிலே வருவார், குர்ஆனுடைய சாபத்திற்கு இலக்காக்குவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ வகையில அறிவை பெறுவதற்கு அல்லாஹ் வழியை தந்திருக்கிறான். எனக்கு ஓத தெரியாதுன்னு ஒரு காலத்திலையும் சொல்ல முடியாது, ஓதுகிற சூழ்நிலை அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலதான் பெருமா ஹைருக்கும் மன் அல்லமல் குர்ஆன அல்லம, உங்களிலே சிறந்தவர் கற்று கற்று கொடுப்பார். எவர் ஒருத்தருக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருச்சோ சும்மா இருக்க மாட்டார், தெரியாதவரை கூட்டு நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் படிச்சுக்குங்க இந்த அலிபா, ஒரு மாசத்துல ஓதிடலாம் அப்படின்னு அடுத்தவரை தூண்டக்கூடியவராகவும் இருப்பார். சொல்லிட்டு சொல்றாங்க, மன் கரா அல் குர்ஆன முத்தி ஆபி அக்லி, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய நேமத் என்னன்னா அவருடைய அறிவை ஒரு காலமும் அல்லாஹ் மழுங்க செய்து விட மாட்டார். அவர் அறிவை கொண்டு அவர் கடைசி வரை பிரயோஜனம் அடைவார். 200 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாலும் சரியே, யோசிச்சு பார்க்க முடியுத, 200 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த அறிவு கொஞ்சம் கூட மாறாதான். ஏன்னு கேட்டா அது சம்பந்தமாக எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், உலமாக்கள் எழுதுகிறவர் எழுதுகிறார்கள். இன்னும் வருது, காண அணுக்கண்ணாசி உக்கூலா, இன்னொரு இமாம் எழுதும் போது காண அணுக்கண்ணாசி உக்கூலா, அவர் அறிவால் மிக நுட்பமாக இருப்பார். மண் கரால் குர்ஆன, இன்னொரு இமாம் எழுதும் போது எழுதியிருந்தார், இதை படிச்சோட உண்மையிலே அந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி குறிச்சு வச்சேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தான். அவருடைய காலையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடந்த செய்தி, இதை பதிவு செய்வார்கள் கிதாபுகளிலே, நிறைந்த கிதாபுகளில் வந்திருக்கிற செய்தி. குழந்தை வெளியே தூங்கி கொண்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவருடைய வாகனம் குதிக்க ஆரம்பிச்சு, அவருடைய வீட்டுல கட்டி இருக்கக்கூடிய குதிரையும் குதிக்க ஆரம்பிச்சு. அவர் பயந்து போய் தான் பிள்ளைய மிதிச்சிருமே அப்படி வந்து பார்ப்பாரு, குதிரை பூச்சிக்கிட்டு இருக்கும், டக்குன்னு அவரை பார்த்த உடனே நின்றும். திரும்ப அந்த சஹாபி போய் உட்காந்து ஓதுவாங்க, திரும்ப குதிரை குதிக்கும், ஆகா பிள்ளைய மிதிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்ப்பாங்க. மூணாவது தடவையும் இதே மாதிரி நடந்தவொடனே குரான மூடி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒளி புலம்பு அப்படியே வானத்துல தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். சகருடைய நேரம்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ திரும்ப அவர் ஓதல்ல, நேர மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்கு வந்தாங்க. பெருமானான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி சுபு தொழுது திரும்பி உட்காந்து உங்களிலே யார் கனவு கண்டீர்கள்னு கேட்பாங்க. அது பெருமானாருடைய வளமையான சுண்ணத். கனவுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த சமூகம் இழந்த நற்பெயர்களில் அதுவும் ஒன்று, இழந்து போன அறிவுகளில் அந்த கனவும் ஒன்று. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்காந்து கேட்டாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னைக்கு ஒரு வித்தியாசம் என் வீட்டுல நடந்தது. நான் குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன், என் குதிரைக்கு அது குடிக்கல, என்னுடைய வாகனத்துக்கு ஒரே குதி. நான் அது வந்து அதை திட்டினேன், ஷைத்தான் ஏன் இப்படி ஆடுறேன்னு சொல்லிட்டு திட்டினேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்சது. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குரான் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி வந்த மலக்குகளுடைய அணிவகு. நீங்கள் மட்டும் தொடர்ந்து குரானை ஓதி இருந்தால் அந்த வீதியில் வந்த எல்லா சஹாபாக்களும் மலக்குமார்களை நேரடியாக பார்த்திருப்பார்கள். ஏன் இது நடந்துச்சு? இதற்கு கீழே விளக்கம் எழுதுகிற இமாம்கள் எழுதுவார்கள், இது யார் குர்ஆன் ஓதினாலும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள், அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சஹாபியின் மூலமாக காட்டினான். ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகளிலே விளக்கம் எழுதப்படுகிறது. அந்த மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஓதுகிற நசீபை ரப்பு தரல, மனிதர்கள் வாயில் தான் அவர்கள் கேட்க முடியும். மலக்குமார்களுக்குரிய பொறுப்பு அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது, அதை தவிர அவர்களுக்கு தெர் இஸ் நோ செகண்டரி. அல்லாஹ் கொடுத்த அந்த பணியிலிருந்து அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். தஸ்பீஹ், அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருக்கிற, ஹம்து செய்து கொண்டே இருக்கிற ஒரே பணி மட்டும்தான் மலக்குமார்களுக்கு. நல்லது, அவர்களுக்கு குர்ஆன் ஓதுகிற பணிகள் கிடையாது. கிதாப்ல எழுதுறாங்க, எழுதிட்டு எழுதுறாங்க, எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ முண்டி அடித்து வருவார்கள் மலக்குமார்கள். அதை கேட்கறதுக்காக என் ரப்பின் கலாம் ஆச்சே, யாருடைய கலாம்? பெருமானார் என்ன அழகா சொன்னாங்க, நீங்கள் ஓத ஓத அல்லாஹ் உங்களோடு பேசுகிறாங்க. தொழுகையில் நிற்கும்போது நீங்க பேசுறீங்க, குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். அந்த வார்த்தையை ஓதுவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹ்யை கொடுத்து விட்டு பெருமானார் இடத்துல ஓத சொன்னார்கள். இன்னும் சில நாட்கள்ல சில ஹதீஸ்கள்ல வருது, பக்கத்துல வந்துட்டு இந்த சஹாபிய ஓத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சஹாபிய ஓத சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன். அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லா அந்த சாஹிபுல் குர்ஆன், யாரா குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் யார சொல்லா, உங்களுக்கு முன்னாடி நான் குர்ஆன் ஓதுறதாக ஒண்ணே, நான் அதை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன், ஓதுங்க இன்னும் ஓது இன்னும். அது என்ன அழகு! அப்போ இந்த அனுபவிப்பை எவர்கள் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவு ரீதியான தடுமாற்றத்தை 200 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் தரும். அது அல்லாஹுவே ஒரு வசனத்துல சொல்லும் போது குர்ஆன்ல சொல்றான், இந்த வசனத்தை அதிகமா சுபீனுடைய தொழுகையில் இமாம் ஓதுறதுக்கு நம்ம கேட்டிருப்போம். யூஃபகு அன்ஹு மன் உஃபிக் உத்திலல் ஹர்ராசு, அல்லாஹ் சொல்லுவான், யூஃபகு அன்ஹு மன் உஃபிக், யார் குர்ஆனை விட்டு தடுக்கப்பட்டார்களோ, அதை விட்டு விரண்டோடி விடுகிறார்களோ, அதை விட்டு தூரமாகி விடுகிறார்களோ, மறுமை நாளையிலும் அவர்களை அதை விட்டு நாம் முகம் திருப்பி விடுவோம். ஏ, அதனுடைய வேல்யூ அவனுக்கு உலகத்தில் தெரியல. வாட் இஸ் த காஸ்ட்? என்னுடைய அந்த வார்த்தைகளின் ஒரு முக்குத்தாவுக்கு அர்த்தம் செஞ்சாலும் இந்த குர்ஆனை புடிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கான் உலகத்தில். அந்த குர்ஆனை நீ மறந்ததின் காரணமாக இன்னைக்கும் கேட்கக்கூடிய நசீப் உனக்கு கிடைக்காதுங்கிறான். மறுமையில குர்ஆனை கேட்கிற நசீப் கூட கிடைக்காது. எவ்வளவு பெரிய சொல்லிட்டு உடனே சொல்றான், கூத்திலல் ஹர்ராசூன், அப்படிப்பட்ட அந்த பொய்யர்கள் நாசமாக ஆகட்டும். குர்ஆனுடைய சாபம் வாங்கி அதை அனுபவிச்சு அதன்படி வாழ்ந்து அதன்படி பிறருக்கு வாழ கற்றுக் கொடுத்து உன்னதமாக வாழ்ந்து போன சமூகங்கள். இன்னைக்கு அந்த குரான் எப்படி இருக்கு நம்மள்கிட்ட? அதுல ஒரு பெரிய விஷயத்தான் இதுல சொல்றாங்க, உங்களுடைய மனது உங்களுடைய புத்தி தடுமாறாத நிலையை அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த வயோதிகத்தை குறித்து பேசுகிற போது குரானிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் வயோதிகத்தை குறித்து பேசுகிறார். குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயோதிகத்தை குறித்து பேசிய செய்தி நமக்கு குர்ஆனில் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அல்லாஹு தஆலா அந்த சூராவில் பேசும்போது சொல்லுவான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. அந்த அடியாருக்கு ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் செய்த ஞாபகத்துகளை நீங்கள் நினைவு கூறுவீர்களாக. அழைத்ததை நீங்கள் நினைவு கூறுவீரா? தன்னுடைய ரப்பை எப்படி கூப்பிட்டாங்க? ரொம்ப யாருக்கும் தெரியாம கூப்பிட்டாங்க. உடலோ மிகவும் தளர்ந்து போய்விட்டது, என் கையை பிடிக்க முடியல, என்னால என்னுடைய முடிகள் எல்லாம் நரை விழுந்து விட்டது. அவங்க கேட்ட கேள்வி அந்த நேரத்துல யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையத்தான் கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்த வயது 120 வயசு, அந்த அம்மாக்கு 80 வயசு. அந்த கிபர் ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுவான், அவர் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார், அவருடைய மனைவியோ வந்து ஆக்கியராக இருந்தார், குழந்தை பெற தகுதி. யாரெல்லாம் நானோ வயது முதிர்ந்தவன், என்னுடைய மனைவியோ குழந்தை பெற தகுதி இல்லாதவன், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை. அல்லாஹுவினுடைய பார்வையில கிபர் அப்படிங்கிறது, வயது முதிர்ந்த நிலை அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹுவினுடைய பார்வையில இல்லைன்னு உடைக்கக்கூடிய ஒரு செய்தி அது. இரண்டாவது, மனிதர்களுக்கு இயற்கையாக ஏற்படுகிற அந்த தள்ளாத நிலை, அந்த இடத்துல சொல்லும்போது எழுதுவாங்க கிதாபுகள்ல, வமா கான ரப் வமா கான அதா ரப்பிக மஹ்தூரா. அந்த ஆயத்துக்கள் வமா கான அதா ரப்பிக மஹ்தூரா, உன்னுடைய இறைவனுடைய அத்தா ஞாமத்துகள் இருக்கிறதே மஹ்சூர் கிடையாது, இவருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான், தலைச்சு தொழுதவருக்கு மட்டும் இது அப்படின்னா அல்லாஹ் வைக்கல, எல்லாருக்கும் கொடுப்பான். உன்னுடைய இரட்சகனுடைய அத்தா இருக்கிறதே ஒரு காலமும் முடிந்து போகாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன அதே உபதேசம் தான் இன்றைக்கும் நெகட்டிவ் தாட்ஸால போய் முட்டி நின்னு இவன் வெட்டிடுவானோ இவன் அச்சிடுவானோ இவன் நம்ம முஸ்லீமா இருந்தா அப்படி செஞ்சான், உனக்கும் அதே வார்த்தை இன்றைக்கும் சான்று பகிர்கிறது. அல்லாஹ்வினுடைய அந்த நியமத் அத்தா இருக்கிறதே ஒரு காலமும் மசூரே கிடையாது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதன்படி வாழ்ந்தால் நீ வாழ வைக்கப்படுவாய். அதை விட்டுட்டு நம்ம போய் வேற டோரை தட்டிக்கிட்டே இருந்தோம், ஒரு காலமும் திறக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அந்த செய்திகள் முடியல, அதற்கு அடுத்தடுத்த நிலையில அல்லாஹு தஆலா அந்த இன்னும் அந்த கிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயோதிக நிலை குறித்து இன்னும் என்ன பேசுகிறான், நிறைய செய்தி அல்லாஹு தஆலா அதன் மூலமாக. இது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனையை நேரடியாக அவன் பார்த்து விளங்குறது. சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பூவை பார்த்து வரக்கூடிய கொட்டைகளை பார்த்து சாப்பிடுகிற அந்த பழங்களில் தட்டி நிற்கிற கொட்டைகளை பார்த்தெல்லாம் ஆராய்ச்சி பண்றது ஒண்ணு. நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ படுத்திருந்து எழுந்து முடித்து பார்க்கிற போது உன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய பாட்டி இவர்களெல்லாம் எப்படி கொடி கட்டி வாழ்ந்தவர்கள், இன்றைக்கு அவங்க எப்படி இருக்காங்கிறது உனக்கு ஒரு பெரிய லெசனை சொல்லி தருங்க. உன்னுடைய மறுமையினுடைய அறிவை அங்கே திறக்க வேண்டும். அந்த கண் திறக்கப்பட்டார், இந்த சூறாவினுடைய ஜூஸ் உள்ள ஏறிச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அதை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தந்துருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்கிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்துருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ ஒப்புக்கொண்டு உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கி எதை கேட்டோமோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து நடை போடுகிற நல்ல மக்களில் எங்களையும், யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்களையும், இந்தியாவிலே வாழுகிறவர்களையும், உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும், குரானை மதித்து வாழுகிற நல்ல மக்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற வாய்ப்புகளை நீ தந்ததற்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பிக்கிற நன்றியோடு படிக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை யா அல்லாஹ் எங்களுடைய மனதில் விதைப்பாயாக. யா அல்லாஹ், சொன்னதன்படி முதலில் அமல் செய்து எங்களுடைய எண்ணத்தை எங்களுடைய சிந்தனையை சீர் செய்து அமல் செய்து வாழுகிற நல்ல மக்களில் அல் யா அல்லாஹ் எங்களிலே உள்ள ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி தருவாய். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from